الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا أشهد أن محمد رسول الله أشهد أن محمد رسول الله حي على السلام حي على
أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين
اللہ تعالیٰ کے فضل سے انشاءاللہ تعالیٰ
اللہ نے رلال
جماعت احمدیہ
احمدیہ جماعت ریٹنین ஆண்டு மாநாடு அடுத்த ஜும்ஆவிலிருந்து ஆரம்பமாகிறது
ஜல்சா
மாநாட்டு திடல் அல்லது மாநாட்டின் எல்லா ஏற்பாடுகளும் நடக்கின்ற ஹதீகத்துல் மஹதி என்ற இடத்தில் இதுவரை கணிசமான ஏற்பாடுகள் நடந்து முடிந்து விட்டன விருந்தாளிகளின் வருகையும் தொடங்கிவிட்டது அல்லாஹ் தஆலா இந்த மாநாட்டின் பரக்கத்துகளை பெறுவதற்காக பயணம் மேற்கொள்வோர் பயணம் செய்து கொண்டிருப்போர் வந்து சேர்ந்து விட்டோர் அல்லது இனி வரவிருப்போர் அனைவரையும்
பாதுகாப்பானாக
பயணம் செய்து கொண்டிருப்போரின் பயணத்தை
எளிதாக்குவானாக
அல்லாஹ் தஆலா அவர்கள் அனைவரையும் தனது பாதுகாப்பில் வைப்பானாக நலமுடன் கொண்டு வருவானாக உலகத்தின் நிலைமைகள் இவ்வளவு வேகமாக சீர்கெட்டுக் கொண்டிருக்கிறதோ அந்த அளவு பயணம் குறித்து அல்லது பயணிகள் குறித்த கவலை ஏற்படுகிறது எவ்வாறு இருப்பினும் நமது துவா எல்லா பயணிகளையும் பாதுகாப்பாக வைப்பானாக அகமதிகளை மட்டுமல்ல மாறாக உலகின் ஒவ்வொருவரையும் மேலும் அவர்கள் ஹஜரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எந்த அமைதியையும் நிம்மதியையும் பெறுவதற்காக அனுப்பினானோ அவற்றை பெற வேண்டும் நாம் அறிந்திருப்பது போன்று உளப்பூர்வமான சேவை உணர்வுடன் நமது மாநாடு ஏற்பாடுகள் நடத்தப்படுகின்றன இந்த அடிப்படையில் ஒரு ஜும்மாவுக்கு முன் மாநாட்டு பணியாளர்களுக்கு அவர்தம் பொறுப்பு குறித்து கவனம் ஊட்டப்படுகிறது இப்போது இது பற்றி சில விஷயங்களை சேவை செய்வோருக்காக கூறுவேன் அது மட்டுமன்றி நான் விருந்தோம்புதல் குறித்து கூறுகிற விஷயங்கள் இந்த தொண்டர்கள் மற்றும் மாநாடுகளோடு மட்டும் தொடர்புடையதென்று மாறாக எவரது வீட்டிற்கு விருந்தாளிகள் மாநாட்டின் பொருட்டு வருகிறார்களோ அவர்களுக்கும் பொருந்தும் இன்னும் சொல்வதாயின் அதைவிட அதிகம் என்றே கூற வேண்டும் விருந்தாளிகளின் கண்ணியம் அவர்களை விருந்தோம்புவது அவர்களுக்கு மரியாதை அளிப்பது ஒவ்வொரு நம்பிக்கையாளரும் சாதாரண நேரத்திலும் கூட செய்ய வேண்டும் இது அவர்களுக்கு கடமையாகும்
இவ்வாறு
இருப்பினும் நான் இப்போது விருந்தோம்புதல் சம்பந்தமாக சில விஷயங்களை கூற விரும்புகிறேன் எனவே இப்போது நான் கூறுகின்ற விஷயங்கள் ஆண்டு மாநாடு தொடர்பானதாகவே இருக்கும்
ஜெய்சகே
மாநாட்டுக்கு வருகிற விருந்தாளிகள் நான் ஏற்கனவே கூறியது போன்று இங்கு வருகிறார்கள் குறிப்பாக மார்க்க நோக்கத்திற்காக மட்டுமே
வருகின்றனர்
மாநாட்டில் கலந்து கொள்பவர்களின் நோக்கமும் இதுவாகவே இருக்க
வேண்டும்
இந்த நோக்கம் மட்டுமே இருக்கும் போது விருந்தாளியின் முக்கியத்துவமும் பன்மடங்கு அதிகமாகிவிடுகிறது குறிப்பாக நாம் பார்க்கிறோம் ஹஜரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆண்டு மாநாட்டில் கலந்து கொள்ளுமாறு குறிப்பாக கவனமூட்டியுள்ளார். அதனை முழுக்க மார்க்க நோக்கம் தாங்கியதாகவே
கூறினார்கள்.
அல்லாஹ் தஆலாவின் திருப்தியை தன்னகத்தே கொண்டதாக குறிப்பிட்டார்கள். இதிலிருந்து அதன் முக்கியத்துவம் எவ்வளவு அதிகமாகி விடுகிறது. வரக்கூடியவர்கள் எந்த சுய நோக்கத்திற்காகவும் வரவில்லை. எந்த உலக பகட்டிலும் பங்கெடுக்க வரவில்லை. இவராவது அவ்வாறு எண்ணத்தில் வந்தார் என்றால் நற்பலனை இழந்து
விடுகிறார்.
ஆகவே இங்கு வரக்கூடிய விருந்தாளிகளுக்கு
காம் கரணே கே லியே
சேவை செய்ய
பேஷ் கர்த்தே ஹே
பல்வேறு துறைகளில்
ஆம் மெஹமான்
மாசற்ற தூயவர்கள் தம்மை அர்ப்பணிக்கின்றனர்.
இமாம் கே காயம் கர்தா நிஜாம் பர்
அவர்கள் சாதாரண விருந்தாளிகள் அல்ல.
அல்லாஹ் தஆலா ஹாதிர் ஜமா ஹோனே வர
காலத்தின் இமாமினால் நிர்ணயிக்கப்பட்ட அமைப்புக்கு செவி சாய்த்தவாறு
கே ஜஸ்ஸலானா மே ஷாமில் ஹோனே கே
லியே அல்லாஹ்வுக்காக ஒன்று திரண்டிருக்கிற விருந்தாளிகளாவர்.
வோ மெஹமான் ஹே
யூகே மாநாட்டில் பங்கெடுக்க
வருகிற
விருந்தாளிகள்
குறிப்பான
கவனத்துடன் வருபவர்களாக அவர்களுள் சிலர் தமது வசதிக்கு மேலேயே நிரம்ப செலவு செய்து வருபவர்கள். மிக மிக தூரத்திலிருந்து வருபவர்களும் இருக்கின்றனர். எனவே இந்த பயணம் எல்லா வகையிலும் பரக்கத்திற்கு காரணமாக அமைய வேண்டும். கிலாபத்துடனான அன்பு அவர்களுக்கு ஒரு உணர்வை தருகிறது. இந்த பயணம் காலத்தின் கலீஃபாவை சந்திக்க காரணமாக இருக்கும்
என்று
உலகின் பல்வேறு பகுதியில் இருந்து மக்கள் வருகின்றனர். புதிதாக பயிர் செய்தவர்களும் பழைய அகமதிகளும் உள்ளனர். இவ்வாறு வருகின்றவர்களின் கண்களில் கிலாபத்தின் மீது அன்பை பார்க்கிறேன். அல்லாஹ் தஆலாவுக்கு நன்றி செலுத்தும் எண்ணத்தால் உணர்வுகள்
பெருகுகின்றன.
எவ்வாறு அவன் நம்பிக்கையாளர்களின் உள்ளத்தில் கிலாபத்தின் மீது அன்பை
உருவாக்குகிறான்.
இது எந்த மனித முயற்சியாலும் நடக்க முடியாது. இது முழுக்க முழுக்க இதனால் தான். அதாவது
இஸ்லாம்
இறைவன் இக்காலத்தில் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி அன்னாருக்கு பிறகு இந்த அமைப்பையும் தொடர
செய்தார்.
இஸ்லாத்தின் சரியான போதனை மூலம் உலகை ஒளியூட்டுவதற்காக அதனை
சொன்னே
இஸ்லாத்தின் அன்பிற்குரிய போதனையை உலகிற்கு கூறுவதற்காக அதனை
செய்தான்.
உண்மையான இஸ்லாத்தின் மூலமே உலகிற்கு அமைதி கிடைக்கும் என்று உலகிற்கு கூறுவதற்காக அதனை
செய்தான்.
அனைத்தையும் பார்க்கவும் கேட்கவும் கற்கவும் மக்கள் இங்கு வருகின்றனர். இதன் காரணத்தால் தான் மக்கள் கிலாபத் மீது அன்பு
செலுத்துகின்றனர்.
ஜெர்மனியிலும் பல நாட்டு பிரதிநிதிகள் மாநாட்டில் கலந்து கொள்கின்றனர். நல்ல கணிசமான எண்ணிக்கையில் வருகின்றனர். காலத்தின் கலீஃபாவை சந்திக்க வேண்டும் என்பதற்காக வருகின்றனர். பிரிட்டனின் மாநாட்டுக்கு அநேகம் பேர் இதற்காகவே வருகின்றனர். மாநாட்டின் ஆன்மீக சூழலிலிருந்து பயனடைய வேண்டும். அறிவுபூர்வமான பயிற்சி ரீதியான நிகழ்ச்சிகளில் பங்கெடுக்க வேண்டும்
என்ற
நோக்கில் வருகின்றனர். வாரிசாக வேண்டும், காலத்தின் ஹலீஃபாவை சந்திக்க வேண்டும் என்று வருகின்றனர். சுருக்கமாக இங்கு வரக்கூடியவர்களின் உணர்வு எந்த உலகியல் உறவுகளிடமும் இல்லை. இதன் பக்கம் தான் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் தனது பையத்து நிபந்தனைகளில் கவனம் ஊட்டியுள்ளார்கள். ஆகவே இங்கு வரக்கூடிய விருந்தாளிகளின் அந்தஸ்து ஒரு சிறப்பான அந்தஸ்தாகும்.
இஸ்கோ சமஜ்தே ஹுவே ஹி
அவர்களுக்கு முக்கியத்துவம் உள்ளது.
ரிதாகாரானா தௌர் பர்
இதன் காரணத்தால் தான் இந்த விருந்தாளிகளுக்கு தொண்டாற்றுபவரின் முக்கியத்துவம். இந்த முக்கியத்துவத்தை உணர்ந்துதான் ஜமாத் அன்பர்கள் சுய விருப்பத்தின் பேரில் தொண்டாற்றுவதற்காக தம்மை தாமே
அர்ப்பணிக்கின்றனர்.
உலகில் ரீதியாக அதிகாரியாக இருப்பவர்களை, நிறைய சம்பாதிப்பவர்களை, பெரிய சட்டிகளில் உணவு சமைக்கவும் ரொட்டி சுடுவதற்கும் பிற பணிகளுக்கும் அமர்த்தப்படுகின்றனர். எந்த அளவுக்கு எனில் கழிப்பிடங்களை சுத்தம் செய்யும் வேலை முதற்கொண்டு அளிக்கப்படுகின்றன. அதனை அவர்களும் மகிழ்ச்சியுடன் செய்கின்றனர். காரணம், இந்த விருந்தாளிகளுக்கு தொண்டாற்றுவதன் மூலம் அவர்களின் அளவற்ற துவாக்களுக்கு வாரிசாகிவிடுகின்றனர். இதே தொண்டர்களே அகமதி அல்லாத விருந்தாளிகளின் தப்லீகிற்கும் காரணமாக
அமைகின்றனர்.
ஒரு சிறுவன் கூட மாநாட்டில் இருப்பவர்களுக்கு தண்ணீர் போட்டுகிறான், அவன் கூட ஒரு மௌனமான தப்லீக்
செய்கின்றான்.
நாங்கள் உலகில் குழப்பம் விளைவிக்க வந்தவர்கள் அல்ல, மாறாக நாங்கள் உலகிற்கு பௌதீக தண்ணீரும் வழங்குகின்றோம், ஆன்மீக தண்ணீரும் வழங்குகின்றோம் என்று உலகிற்கு தெரிவித்துக்
கொண்டிருக்கின்றனர்.
ஆகவே விருந்தாளிகளின் முக்கியத்துவம் விருந்தோம்புபவரின் முக்கியத்துவத்தையும் அதிகரிக்கிறது. இது உலகில் வேறு எங்கும் காண
முடியாது.
எனவே அந்த தொண்டர்களும் தன்னார்வர்களும் நற்பெயர் பெற்றவர்கள். அத்தகைய விருந்தாளிகளின் தொண்டிற்காக தம்மை அர்ப்பணித்து அல்லாஹ் தஆலாவின் திருப்திக்கு காரணமாக
அமைகின்றனர்.
கூட விருந்தாளிகள் மற்றும் விருந்தோம்புதலுக்கு மிகவும் முக்கியத்துவம் தந்துள்ளது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்தஸ்து குறித்து அது குறிப்பிடுகிறது. அதில் அவர்களின் விருந்தோம்பல் பண்பை சிறப்பாக எடுத்து
கூறியுள்ளார்.
ஆக விருந்தோம்புபவர் தன்னலமற்று விருந்தோம்பல் செய்கிறார். விருந்தாளியை பார்த்ததுமே பிற பணிகளுக்கு பதிலாக விருந்தாளிகளுக்கு தொண்டாற்றும் கவலை கொண்டவராக அவருக்காக ஆயத்தம் செய்ய
தொடங்குகின்றனர்.
மக்களுக்காக அல்லாஹ்விடம் ஒரு மதிப்பு உள்ளது. ஏனெனில் இந்த விருந்தாளிகளுக்கு தொண்டு செய்வது மூலம் அல்லாஹ் திருப்தி அடைகிறான் என்று
புரிகின்றனர்.
அல்லாஹ்வின் திருப்தியே அவர்களின் நோக்கமாக விளங்குகிறது. வேறு எந்த நோக்கமோ அர்த்தமோ எந்த நன்றி எதிர்பார்ப்போ அவர்களின் லட்சியமாக இருப்பதில்லை. ஆகவே உலகில் அத்தகைய விருந்தாளிகளின் உதாரணமும் கிடைக்காது. அவர்கள் அல்லாஹ்வுக்காக பொறுமை செய்கிறார்கள். உலகில் நோக்கம் இருப்பதில்லை. அதுபோன்று இத்தகைய விருந்தோம்புபவரின் உதாரணமும் கிடைப்பதில்லை. அவர்கள் அல்லாஹ்வின் திருப்தியை பெறுவதற்காக விருந்தோம்புகின்றனர். இன்னும் சொல்வதாயின், விருந்தாளிகள் வரும் முன்பே அவர்களுக்கு சௌகரியங்கள் செய்து தருவதற்காக பல பல நாட்கள் வக்காரமல் செய்து அந்த பண்ணை நிலத்தை தங்குவதற்கு ஏற்றதாகவும் பயன்படுத்தத்தக்கதாகவும்
ஆக்குகின்றனர்.
இந்த அழகிய தோற்றம் அஹ்மதியா ஜமாத்தின் மட்டுமே காண கிடைக்கிறது. காரணம், அல்லாஹ் மற்றும் அவனது ரசூலின் வழிகாட்டலுக்கு ஏற்ப காலத்தின் இமாமை ஏற்றுக்கொண்டுள்ளோம். காரணம், கிலாபத்தின் சரலில் அவர்கள் சேர்க்கப்பட்டுள்ளனர். காரணம், நாங்கள் மார்க்கத்திற்கு உலகை விட முன்னுரிமை வழங்குவோம் என்ற அந்த உறுதிமொழியை அவர்கள் நிறைவேற்ற முயற்சி
செய்கின்றனர்.
ஒவ்வொரு வருடத்தின் அனுபவமாவது ஒவ்வொரு சிறியவரும் பெரியவரும் இளைஞரும் வயோதிகரும் சிறப்பான உணர்வுடன் தொண்டாற்றுகின்றனர். இந்த தொண்டு இவ்வருடமும் அதே உணர்வுடன் தொடரும், தொடர்ந்து கொண்டிருக்கிறது இன்ஷா அல்லாஹ் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. எனக்கு கிடைக்கின்ற வக்கார் எம்எல் அறிக்கைப்படி இவ்வருடம் முன் அனுபவம் இல்லாத இளைஞர்களும் கூட தற்காலிக அர்ப்பணிப்பு செய்து பணியில்
ஈடுபட்டுள்ளனர்
அல்லது முன்னர் அவர்களுக்கு இதன் பக்கம் கவனம் ஊட்டப்படவில்லை.
ஆப்கோ ஜமாத் சே முன்ஸ்லிக் கர்த்தா ஹை அவர் சமஜ்தா ஹை கி மை அம்தி ஹூன்.
எவர் தம்மை ஜமாத்தை சார்ந்தவனாக ஆக்கிவிட்டாரோ, நான் அஹ்மதி என்று கூறுகின்றாரோ, அத்தகையவரை பற்றி நான் எப்போதும்
கூறுவேன்,
அவர்களுள் சிலருக்கு ஏதாவது ஒரு ஜமாத் வேலையின் மீது கவனம் இல்லை என்றால் அதற்கு காரணம் கவனம் ஊட்டுவதற்காக நியமிக்கப்பட்டவர்கள் சரியான முறையில் தமது கடமையை நிறைவேற்றவில்லை. ஏனெனில் ஒருவர் தன்னை அஹ்மதி என்று கூறிக்கொண்டு தேவையை கூறி ஒரு வேலைக்காக அழைக்கும் போது அவர் வராமல் போவது நடக்க முடியாது. எனவே சரியான வழிகாட்டுவது நமது கடமை. எனவே அல்லாஹ் தஆலாவும் நினைவூட்டுமாறு
கட்டளையிட்டுள்ளான்.
சரியான வழிகாட்டல் அவர்களுக்கு கிடைத்துக் கொண்டிருக்க வேண்டும். அந்த வழிகாட்டல் சரியான கோணத்தில் வழிகாட்டலுடன் போதனைகளும் செய்யப்பட்டால் சில வேளை இயல்பில் மாற்றங்கள்
உருவாகின்றன.
பலகீனமானவர்கள், கவனம் செலுத்தாதவர்களுக்கு அறிவுரை கூற வேண்டிய தேவை உள்ளது என்பது மட்டுமன்று, சில புதிதாக பயில் செய்தவர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு ஜமாத் அமைப்பு குறித்து முழுமையாக தெரியாது, அவர்களுக்கும் சேவை உணர்வின் உண்மை நிலையை எடுத்துச் சொல்ல வேண்டியது அவசியமாகும். இந்த புதிதாக பயில் செய்தவர்களுள் பெரும்பாலார் பிறரது முன்மாதிரி கண்டு தம்மை கொண்டாற்றுவதற்காக அர்ப்பணித்திருந்தாலும் பிறகும் கூட அவர்களுக்கு கவனம் ஊட்ட வேண்டிய தேவை இருக்கவே செய்கிறது. அதுபோன்று சிறுவர்கள் கலந்து கொள்கின்றனர், அவர்களுக்கும் அவர்களது டியூட்டி மற்றும் சேவை குறித்து கவனம் ஊட்ட வேண்டிய தேவை உள்ளது. நான் ஏற்கனவே கூறியது போன்று புதிய இளைஞர்கள் கவனம் ஊட்டப்பட்டு தொண்டிற்காக முன்வந்து விட்டனர், அவர்களுக்கு வழிகாட்டவும் அவர்களை மேலும் செயல் துடிப்புள்ளவர்களாக்குவதற்காக விருந்தாளிகளுக்கு எவ்வாறு சேவை செய்ய வேண்டும் என்று கூறவும் தொண்டின் முக்கியத்துவத்தை சொல்வதற்கும் அறிவுரை வழங்க வேண்டிய தேவை உள்ளது. எனவே அல்லாஹ் தஆலா இவ்வாறு
கட்டளையிட்டுள்ளான்,
நினைவூட்டிக் கொண்டே இருப்பீராக, ஏனெனில் நினைவூட்டுவது மூமின்களுக்கு பயன் தருகிறது. அல்லாஹ்வுடைய எந்த கட்டளையும் ஞானம் இல்லாததாக இருக்காது. ஆகவே நினைவூட்டுதலை காரணம் இல்லாத திரும்ப திரும்ப கூறியது கூறல் குற்றமாக கருதக்கூடாது. பல தொண்டர்களுக்கு இந்த நினைவூட்டல் மூலமே தமது முக்கியத்துவம் குறித்த மதிப்பீடு அல்லது உணர்வு ஏற்படுகிறது. சில விஷயங்கள் முன்னரே கேட்டிருந்தும் கூட மறந்து போய்விடுகிறது அல்லது கவனத்திலிருந்து தப்பிவிடுகிறது. ஞாபகப்படுத்துவதால் பிறகு மீண்டும் நினைவு வந்து விடுகிறது. சிலர் இதனை வெளிப்படுத்தவும் செய்கின்றனர், எங்களுக்கு கவனம் ஏற்பட்டது
என்று.
ஒரு விஷயத்தை நினைவில் கொள்ளுங்கள், நான் ஏற்கனவே கூறியது போன்று மாநாட்டுக்கு வருபவர்கள் தூர தூரத்திலிருந்து பயணம் செய்து வருகிறார்கள். பயணிகளுக்குரிய சேவையின் உரிமையை வழங்குவதும் கூட நம்பிக்கையாளரின் கடமையாகும் என்று
கூறியுள்ளான்.
நமது மாநாட்டுக்கு வருகிற விருந்தாளிகளுள் சுமார் ஆறில் ஒரு பகுதியினரான UK மாநாட்டில் கலந்து கொள்கிறவர்கள் பிற நாடுகளிலிருந்து மாநாட்டின் பரக்கத்தை பெறுவதற்காக வந்தவர்கள்
தான்.
தூர கிழக்கு நாடுகளில் இருந்தும், பாகிஸ்தானில் இருந்தும், இந்தியாவிலிருந்தும், ஆப்பிரிக்காவிலிருந்தும், அமெரிக்காவிலிருந்தும், தென் அமெரிக்காவிலிருந்தும், ஐரோப்பா அல்லாமல் பிற தேசங்களிலிருந்தும் வந்து கலந்து கொள்பவர்கள் தான், தூரத்திலிருந்து வருபவர்கள் தான். அவர்களுள் சுமார் பாதி பேர் இங்கிருந்து வெளியில் உள்ள நகரங்களில் இருந்து வந்து கலந்து கொள்பவர்கள். இந்த அனைத்து விருந்தாளிகளும் பயணிகளாவர். இன்னும் சொல்வதாயின் வயோதிகர், பலகீனர்கள், வயது முதிர்ச்சியினால் தளர்ச்சி அடைந்தவர்கள் ஆகியோரை பொறுத்தவரை லண்டனில் இருந்து ஹதீபத்துல் மஹதி செல்வது கூட ஒரு பயணமாக இருக்கிறது அவர்களுக்கு. அப்பயணத்தையே அவர்கள் மிகவும் சிரமப்பட்டு மேற்கொள்கின்றனர். எனவே டியூட்டி கொடுக்கின்ற ஒவ்வொருவருக்கும் இவர்கள் பயணிகள் என்ற உணர்வு இருக்க வேண்டும். இவர்கள் விருந்தாளிகள், இவர்களுக்கு நாம் தொண்டாற்ற வேண்டும். எந்த நிலையிலும் அவர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்ற உணர்வு வேண்டும். சிலவேளை சில விருந்தாளிகளிடம் தவறான நடைமுறை காணப்படும். இருந்தும் தொண்டர்கள் பொறுமையுடன் நடக்க வேண்டும். டியூட்டி தருபவரும் பொறுமை காட்டியவாறு, ஒவ்வொரு துறை தொண்டரும் பொறுமை காட்டியவாறு பணியாற்ற வேண்டும். அல்லாஹ் தஆலா நமக்கு ஒரு நபியை உதாரணம் காட்டியவாறு திருக்குர்ஆனில் கவனம் ஊட்டியுள்ளான். எவ்வாறு ஒரு விருந்தாளியை கவனிக்க வேண்டும்? விருந்தாளின் சலாமுக்கு பதிலாக பரிபூர்ணமான முறையில் பதில் தர வேண்டும். அதில் ஒரு உணர்வை வெளிப்படுத்த வேண்டும். அதன் மூலம் அவருக்கு அமைதியும் பாதுகாப்பும் தர வேண்டும், மகிழ்ச்சி வெளிப்படுத்த வேண்டும். உண்மையான அமைதியே மகிழ்ச்சி கிடைக்கும் போதுதான் ஏற்படுகிறது. அஹ்மதி விருந்தாளி மட்டுமல்ல, அஹ்மதி அல்லாத விருந்தாளிகள் அதிகமான கவனிப்பை விரும்புவர். சில நேரங்களில் சிலர் நமது நடைமுறை எவ்வாறு இருக்கிறது என்றும் கவனிக்கின்றனர். பிறரிடமும் எவ்வாறு நடந்து கொள்ளப்படுகிறது என்று பார்க்கின்றனர். எனவே இதனை எப்போதும் கவனத்தில் கொள்ள வேண்டும். நாம் விருந்தாளிகளுக்கு சேவை செய்ய வேண்டும். அதுவும் உண்மையான முறையில், அவர்களுக்கு உண்மையான மகிழ்ச்சியை கொண்டு சேர்ப்பவராக
வேண்டும்.
ஆகவே இங்கு வருகிற ஒவ்வொரு விருந்தாளிகளிடமும் நாம் நமது சொந்த உறவினர்களை கண்டுவிட்டால் எப்படி சேவை செய்வோமோ அவ்வாறு சேவை செய்ய
வேண்டும்.
அத்தகைய மகிழ்ச்சி இருக்கும் எனில் பிறகுதான் சேவையின் உரிமை நிறைவேறும்.
ज्यादा प्यारे अगर किसी के हों तो उनके नखरे बर्दाश्त कर लेते हैं.
நம்மோர்களுக்கு சேவை விருந்தோம்பல்,
நம்முடைய
உறவினர்களுக்கு சேவை செய்தல், விருந்தோம்பல் எல்லாம் எல்லோரும் தான் செய்து
விடுவார்.
ஒருவர் மீது அதிகம் அன்பு இருக்கும் போது அவர்களது அற்ப அங்கலாய்ப்புகளை கூட சகித்துக்
கொள்கின்றனர்.
ஆனால் அசல் சேவை உணர்வு ஒருவர் ரத்த உறவாக இல்லாத நிலையிலும் அன்பு செலுத்தும் போதுதான் தெரிய வருகிறது. விருந்தாளிகள் வரும்போது அமைதியை பெறவும் அன்பை பெறவும் தான்
வருகின்றனர். நான்
கூறியது போன்று மாநாட்டின் விருந்தாளிகளிடம் எந்த உலகியல் நோக்கமும் இருப்பதில்லை. அத்தகைய விருந்தாளிகளுக்கு முடிந்தவரை அமைதியையும் சௌகரியங்களையும் ஏற்பாடு செய்து தருவது அவசியம். பிறகு நாம் நிலைநாட்ட வேண்டிய விருந்தோம்பலின் தரமாவது நமது எல்லா வாய்ப்புகளுக்கும் நிலைமைகளுக்கும் ஏற்ப எந்த அளவுக்கு சிறந்த முறையில் சௌகரியம் செய்து தர முடியுமோ தர
வேண்டும்.
ஆகவே அல்லாஹ் தஆலா நம்மிடம் இத்தகைய விருந்தோம்பலையே விரும்புகிறான். அதனை சிறந்த முறையில் ஏற்பாடு செய்து தர வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லோரையும் விட அல்லாஹ்வுடைய கட்டளைகளை புரிந்து அதன்படி அமல் செய்பவர்களாக
இருந்தார்கள்.
இது சம்பந்தமாக எவ்வாறு
வழிகாட்டியுள்ளார்கள்?
உங்களிடம் விருந்தாளிகளுக்குள்ள உரிமையை வழங்குங்கள். அத்தகைய உதாரணங்களும் உண்டு. விருந்தாளிகள் அதிகம் வந்துவிட்டார்கள். அண்ணா சஹாபாக்களிடம் விருந்தாளிகளை பகிர்ந்து அளிக்க தொடங்கினர். தம்முடைய பங்குக்கும் விருந்தாளிகளை எடுத்துக்கொண்டனர். அவர்களை வீட்டிற்கு அழைத்து சென்றனர். வீடு சென்றது தான் தெரிய வந்தது, சிறு உணவும் குழம்புமே இருந்தது. ஆயிஷா, தாங்கள் நோன்பு திறப்பதற்காக கொஞ்சம் வைத்திருக்கிறேன் என்றார்கள். அதனை தவிர வீட்டில் எதுவும் இல்லை. அன்னார் அதில் இருந்து சிறிது எடுத்து சுவைத்துவிட்டு பின்னர் விருந்தாளியிடம் தந்து உண்ணுங்கள் என்றார்கள்.
کہ میرے لینے اور کھانے سے اس میں برکت پڑ جائے.
حضرت نبی صلی اللہ علیہ وسلم அவர்கள் அதிலிருந்து சிறிது சுவைத்ததும் கூட நான் உண்பதால் உணவில் பரக்கத் ஏற்படும் என்ற எண்ணத்தில் தான் செய்திருக்க வேண்டும்.
اور پھر روایت سے یہ بھی پتہ چلتا ہے
அந்த விருந்தாளிகளுக்கு பரக்கத்துள்ள ஓர் உணவு கிடைத்து அது அவர்களின் பசி ஆறுவதற்கு காரணமாக அமைய வேண்டும் என்பதற்காக அவ்வாறு செய்தார். பிறகு ரிவாயத்தில் இருந்து தெரிய வருவதாவது அன்னாரின் நோன்பு திறத்தலுக்காக அதற்கு ஆயிஷா ரஜிலான்ஹா வைத்திருந்த சிறு உணவை உண்டதன் மூலம் அந்த விருந்தாளிகள் அனைவரும் பசியார உண்ண முடிந்தது. ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது சஹாபாக்களையும் கூட இந்த வகையில் பயிற்சி அளித்தார். சஹாபாக்களும் அளவற்ற விருந்தோம்பல் உணர்வுடன் உள்ளவர்களாக
திகழ்ந்தார்கள்.
எல்லா வகையான கஷ்டத்தையும் விடுத்து தேவையுள்ளவர்களுக்கு உதவி விருந்தோம்பல் செய்வதை தம் மீது கடமையாக்கிக் கொண்டார். உண்மையான விருந்தோம்பல் என்பது தம்மை சிரமத்தில் போட்டுக்கொண்டு செய்வதாகும். விருந்தாளிகளின் இந்த கடமையை ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிலைநாட்டி காட்டினார். நம்பிக்கையாளர்களுக்கு இந்த உரிமையையும் நிலைநாட்டுங்கள் என்று கவனம்
மூட்டினார்கள்.
இது ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பயிற்சியின் தாக்கமாகும். சஹாபாக்களுக்கும் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முன்மாதிரியின்படி நடக்க வேண்டும் என்ற ஆர்வம் இருந்தது. இதன் காரணத்தால் சஹாபாக்களிடமும் விருந்தோம்பலின் வியத்தகு முன்மாதிரிகள் காண கிடைக்கின்றன. விருந்தோம்பலின் எத்தகைய முன்மாதிரி என்றால் அதன் மூலம் அல்லாஹ்வையும் மகிழ்ச்சி அடைய செய்துவிட்டது. அந்த மகிழ்ச்சியை அல்லாஹ் தஆலா அந்த விருந்தோம்பல் நடந்து கொண்டிருக்கும் போதே ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வெளிப்படுத்தி விட்டார். எத்தகைய தகுதியுள்ள விருந்தோம்புவோராக அந்த கணவனும் மனைவியும் குழந்தையும் இருந்தார்கள். அது குறித்து இறைவன் தனது மகிழ்ச்சியை
வெளிப்படுத்தினார்.
இறைவன் புறமிருந்து அவர்களுக்கு பாராட்டு கிடைத்தது. அதன் விவரம் ஒரு ரிவாயத்தில் வருகிறது.
ஹஜ்ரத்
அபூ ஹுரைரா ரஸியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், ஒரு பயணி ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தார். ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிற்கு சொல்லி அனுப்பினார்கள், உணவு அனுப்புங்கள்
என்று.
இன்று வீட்டில் தண்ணீரை தவிர வேறு எதுவும் இல்லை என்று வீட்டிலிருந்து பதில் வந்தது. உடனே ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடம் இந்த விருந்தாளிக்காக யார் உணவளிப்பார் என்று கேட்டார்கள். ஓர் அன்சாரி, ஹுசூர் நான் ஏற்பாடு செய்கிறேன் என்றார். இந்த வகையில் அவர் வீடு சென்று ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் விருந்தாளிக்காக உணவு ஏற்பாடு செய்யுமாறு கூறினார். இன்று வீட்டில் குழந்தைக்கு மட்டுமே சிறிது உணவு உள்ளது, நாம் சாப்பிடவே ஒன்றுமில்லை என்று பதில் வந்தது. அன்சாரி கூறினார், நன்று, அதனை எடுத்து வை. விளக்கை ஏற்று குழந்தை சாப்பிடும் நேரம் வந்தால் அதனை சமாதானப்படுத்தி உறங்க வைத்துவிடு என்றார். இவ்வாறு அப்பெண் உணவை தயார் செய்தார், விளக்கை ஏற்றினார், குழந்தைகளை தூங்க வைத்தார். பிறகு விளக்கை சரி செய்யும் சாக்கில் எழுந்து விளக்கை அணைத்து விட்டார். பிறகு இருவரும் விருந்தாளியுடன் அமர்ந்து தாமும் உண்பது போன்று பானை செய்தனர். இவ்வாறு இருவரும் பசியுடன் இருந்தனர். விடியற் காலை அந்த அன்சாரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்திற்கு வந்ததும் அன்னார் சிரித்தவாறு கூறினார்கள், இரவில் நீர் செய்த செயலை கண்டு இறைவனும் சிரித்து விட்டான். உங்கள் இருவரின் செயல் கண்டு திருப்தி உற்றான். இந்த நேரத்தில் இந்த வசனம் இறங்கியது. ومن يوقع شح نفسه فأولئك هم المفلحون
جبکہ وہ خود ضرورت مند
தம்மை விட பிறர் நலனுக்கு முக்கியத்துவம் தரும் நம்பிக்கை கொண்டோர்
وہی کامیابی حاصل کرنے والے
பிறருக்கு முன்னுரிமை வழங்குகின்றனர். சுயமே தேவையுடையோராகவும் பசியுற்றோராகவும் இருக்கும் நிலையிலும்
جس پر
எவர் நஃப்ஸின் கர்மித்தனத்திலிருந்து தப்பிப்பாரோ அவரே வெற்றி பெற்றவர் ஆவார். இதுவே அவர்களின் திட்டமாகும். இதில் அல்லாஹ் மகிழ்ச்சி அடைந்தான். சிறு உணவுதான் இருக்கிறது என்றதும் விருந்தினரை மறுத்து விடாமல் தமது கையைத்தான் உணவிலிருந்து தடுத்துக்
கொண்டனர்.
கொஞ்சம்தான் உணவு இருக்கிறது என்று விருந்தாளி சாப்பிட கூச்சப்பட்டு தன் கையை தடுத்துக் கொள்ளக் கூடாது என்பதற்காக இவ்வாறு அவர்கள் திட்டம் செய்தனர். இதுவே அவர்கள் செய்த திட்டம். விளக்கை அணைத்து விடுங்கள், ஏனெனில் விருந்தாளியை கண்ணியப்படுத்த வேண்டும் என்றும் கட்டளை உள்ளது. வீட்டுக்காரருக்கு கஷ்டம் தருகிறோமோ என்ற உணர்வு அவரிடம் உருவாகிவிடக் கூடாது. இரண்டாவது, ஹஜ்ரத் நபி அவருக்காக நாம் சிறப்பான விருந்தோம்பல் செய்ய வேண்டும். இன்றும் கூட நாம் இதனை கவனத்தில் கொள்வது அவசியமாகும். இந்த நாட்களில் வரும் விருந்தாளிகள் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உண்மை பேரன்பரின் விருந்தாளிகள் ஆவர். மார்க்க நோக்கத்திற்காக பயணம் செய்து வருகிற விருந்தாளிகள். இன்றும் கூட நோக்கம் ஒன்றாக இருந்தாலும் நிலைமைகள் பல்வேறுபட்டவை. இன்று தொண்டர்கள் பல்வேறு தொண்டுகளுக்கு விருந்தோம்புதலுக்காகவும் அழைக்கப்படும் பொழுது உங்கள் வீட்டுக்கு கூட்டி போய் இவர்களை விருந்தோம்புங்கள் என்று ஜமாத் அமைப்பு கோரவில்லை. ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தின் நிலையில் சஹாபாக்களின் நிலையில் இப்போது மக்கள் இல்லை. வீட்டில் எதுவும் இல்லை அல்லது மிக கொஞ்சம் தான் உள்ளது. இருந்தும் தமது நஃப்ஸை கஷ்டத்துக்குள்ளாக்கி குழந்தையின் பசியை தியாகம் செய்து விருந்தோம்பல் செய்யுமாறு ஜமாத்து கூறவில்லை. மாறாக எல்லாவற்றையும் தந்த பிறகு பல்வேறு துறையின் கீழ் பணி செய்வதற்காக உங்களை மட்டும் அர்ப்பணியுங்கள் என்றுதான் கேட்டுக் கொள்ளப்படுகிறது. ஜமாத் அமைப்பு எல்லா சௌரியங்களையும் ஏற்பாடு செய்து தரும். நான் ஏற்கனவே கூறியது போன்று தொண்டர்கள் அனைவரும் ஆண் பெண் குழந்தைகள் நற்பேறு பெற்றோர்கள். அவர்கள் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய விருந்தாளிகளுக்கு தொண்டாற்ற நியமிக்கப்பட்டவர்கள். எந்த கஷ்டமும் இன்றி பணி செய்கின்றனர். எந்த பொருளாதார சுமையையும் அவர்கள் சுமக்க வேண்டியதில்லை அல்லது வேறு எந்த தியாகமும் செய்ய வேண்டாம். ரப்வாவில் ஆண்டு மாநாடு நடக்கும் பொழுது ரப்வா வாசிகள் தமது வீட்டை விருந்தாளிகளுக்காக கொடுத்துவிட்டு தமது ஓய்வை தியாகம் செய்தனர். ஜமாத்திடம் தமது வீட்டை ஒப்படைத்தனர். அதில் விருந்தினர் தங்க வைக்கப்பட்டனர். லங்கர் தொடர்ந்து செயல்பட்டு வந்த போதிலும் குறிப்பாக மாநாட்டு நாட்களில் 8-10 நாட்கள் செயல்பட்ட போதும் சிலர் சிரமப்பட்டு தாமே விருந்தோம்பல் செய்ததும் உண்டு. எவ்வாறு இருப்பினும் சஹாபாக்கள் காட்டிய நிலை எங்கும்
இருந்தது.
விருந்தோம்பலுக்காக தமது ஓய்வை தியாகம் செய்தனர். கடும் குளிரில் படுக்கையும் போர்வையும் இன்றி இரவை கழித்தார்கள். உணவு ஏற்பாட்டுக்காக ஹஜ்ரத் அம்மா ஜானின் நகைகளையும் கூட விற்று
பயன்படுத்தினார்கள்.
அந்த தியாக உணர்வை அன்னாரின் சஹாபாக்களும்
காட்டினர்.
பிறரது ஓய்விற்கு தமது ஓய்வை விட முன்னுரிமை வழங்கினர். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் மாநாட்டு வேளையிலும் கூட இதனை வெளிப்படுத்தினார்கள். தமது அன்பர்கள் தம்முடைய நலனுக்கு பிறரை விட முன்னுரிமை வழங்கக்கூடாது, தியாகம் செய்ய வேண்டும் என்று
கூறினார்கள்.
சீரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு சம்பவம் அறிவிப்பு, எனக்காக ஒரு கட்டிலே தந்திருந்தார்கள். விருந்தர்களாக வரும் சில சாஹிப்கள் எனது கட்டிலை எடுத்து சென்று விடுவர். நான் தரையில் முசல்லாவை விரித்து படுத்து விடுவேன். நான் படுக்கையை விரித்தால் சில விருந்தாளிகள் படுக்கையை எடுத்து சென்று விடுவர். எனது உள்ளத்தில் சிறிதளவும் அதற்காக சங்கடம் ஏற்பட்டதில்லை. அவர்களோ விருந்தாளிகள், நாமோ இங்கே இருப்பவர்கள் என்று நினைத்துக்
கொள்வேன்.
சில சாஹிப்கள் எனது படுக்கையை கட்டிலுக்கு கீழ் வீசிவிட்டு கட்டிலில் தமது படுக்கையை விரித்து படுத்துக் கொள்வர். ஒரு முறை அவ்வாறே நடந்தது. அதற்கு மஸீமோத் அலி இஸ்லாம் அவர்களிடம், ஒரு பெண் பீர் சாஹிப் வெறும் தரையில் படுக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டார். கட்டில் என்ன ஆயிற்று என்று ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள். அவர், எனக்கு தெரியாது என்றார். அன்னார் உடனே வெளியில் வந்து வட்ட அறைக்கு முன் என்னை அழைத்து, ஏன் தரையில் தூங்குகிறீர்கள், மழை காலம், பாம்பு தேள் நடமாடும் ஆபத்துண்டு என்றார்கள். நான் நடந்ததை கூறிவிட்டு, அவ்வாறே நடக்கிறது, நான் யாரையும் எதுவும் சொல்வதில்லை, அம்மக்களின் விருந்தோம்பல் நமது பொறுப்பில் உள்ளது என்றேன். இதனை கேட்டு அன்னார் உள்ளே சென்று எனக்காக ஒரு கட்டிலை அனுப்பினார்கள். ஓரிரு நாட்கள் என்னிடம் கட்டில் இருந்தது. பிறகு அவ்வாறே நடந்தது. பிறகு யாரோ ஒருவர் அன்னாரிடம் கூறிவிட்டார்கள். பிறகு அன்னார் இன்னொரு கட்டில் அனுப்பினார்கள். ஓரிரு நாள் பிறகு மீண்டும் அவ்வாறே நடந்தது. யாரோ ஒருவர் அவரிடம் தெரிவித்து விட்டார்கள். அதிகாலை தொழுகைக்கு பிறகு அன்னார் கூறினார்கள், சாஹிப்ஜாதா சாஹிப், நீங்கள் செய்வது சரிதான், அதாவது இதுதான் விருந்தோம்பலின் உரிமை வழங்குதல் ஆகும். நமது அன்பர்கள் அதுதான் செய்ய வேண்டும். ஆனால் நீங்கள் ஒரு வேலை செய்யுங்கள், கட்டிலில் ஒரு சங்கிலி போட்டு கூரையுடன் இணைத்து தொங்க விடுங்கள். மௌலவி அப்துல் கரீம் சாப் மர்ஹூம் இதனை கேட்டு சிரித்தவாறு கூறினார்கள், அப்படியே செய்தாலும் அதனையும் இறைக்கிடுகிற திறமைசாலிகளும் இருக்கிறார்கள். அன்னாரும் சிரித்தார்கள். இவ்வாறு விருந்தோம்புதலில் பல நகைச்சுவை சம்பவங்களும் நடக்கின்றன. சில நேரங்களில் நகைச்சுவை சம்பவம் என்று கூறி நான் சொல்லுகிற விஷயத்தை மொழிபெயர்த்தவர் லத்தீஃபா என்ற சொல்லை வைத்து மிகச் சிறந்த விஷயம், நுட்பமான கருத்து என மொழிபெயர்த்து
விடுகின்றனர்.
நுட்பமான கருத்து, நகைச்சுவை சம்பவம் என்ற அர்த்தங்கள் புரிந்த உறுதி சொல்லை, நகைச்சுவை சம்பவம் என்ற பொருளை விட்டு மிகவும் நுட்பமாக விளக்கப்பட்டது என்று மொழிபெயர்த்து விட்டனர். இவ்வாறு மொழிபெயர்ப்பில் தவறுகள் நடந்து விடுகின்றன. எவ்வாறு இருப்பினும் இதில் நகைச்சுவையாக இருந்தாலும் ஒரு நுட்பமான கருத்து உண்டு, தனது பொருளை பாதுகாக்க வேண்டும் என்பதாகும். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய ஒரு உதாரணம் தர விரும்புகிறேன். நமது பணி செய்கிற பொறுப்பாளர்களுக்கும் இதில் ஓர் முன்மாதிரி உள்ளது, தொண்டர்களுக்கும் இதில் பாடம் உண்டு. யாகூப் அலி சாஹிப் அறிவிக்கிறார்கள், ஜங்கை முகத்தஸ் நிகழ்ச்சிக்காக பல விருந்தாளிகள் ஒன்று கூடியிருந்தனர். ஒரு நாள் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்காக உணவு எடுத்து வைக்க வீட்டில் மறந்து விட்டார்கள். நான் எனது மனைவியிடமும் சொல்லியிருந்தேன், ஆனால் அவர்களும் நிறைய பணிகள் இருந்ததால் மறந்துவிட்டது. இரவின் பெரும்பகுதி கழிந்து விட்டது. ஹஜ்ரத் அலி இஸ்லாம் அவர்கள் நீண்ட எதிர்பார்ப்புக்கு பிறகு இரவு உணவு பற்றி கேட்டார்கள். எல்லோருக்கும் கவலை ஏற்பட்டது. கடைகள் அடைக்கப்பட்டு விட்டன, உணவு கிடைக்கவில்லாது. ஹஜ்ரத் சாஹிபிடம் நிலைமை விளக்கப்பட்டது. கூறினார்கள், இவ்வளவு பதற்றம் அடைய வேண்டிய அவசியம் என்ன, உணவு விருப்பில் பாருங்கள், சில ரொட்டி துண்டுகள் கிடைக்கும், அது போதுமானது. உணவு விருப்பில் சில ரொட்டி துண்டுகள் கிடைத்தன. அதிலிருந்து ஒன்று இரண்டு துண்டுகளை உண்டார்கள், அவ்வளவுதான். நமது தொண்டர்களுக்கு இதில் பாடம் உண்டு. சில நேரங்களில் தொண்டர்களுக்கு உணவு பற்றாக்குறை ஏற்பட்டால் சங்கடப்படக்கூடாது, விருந்தாளிகளுக்காக அதனை தியாகம் செய்ய வேண்டும். ஷேக் யாகூப் அலி சாஹிப் எழுதுகிறார்கள், இது சாதாரண சம்பவம் போன்று தோன்றலாம். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய இளமை, பகட்டின்மை, வியத்தகு நல்லொழுக்க மேன்மையை இது வெளிப்படுத்துகிறது. அவர்களது உணவுக்காக வேலையை தொடங்கியிருக்கலாம், அதற்காக அவர்கள் மகிழ்ச்சியுடன் வேலை செய்திருப்பார்கள். ஆனால் அகால வேளையில் கஷ்டம் தருவதை அன்னார் விரும்பவில்லை. நல்ல உணவு அவர்களுக்கு வரவில்லை என்பதை பொருட்படுத்தவில்லை. இந்த கவனமின்மை மற்றும் பொருட்படுத்தாமைக்காக கேள்வி கேட்கவும் இல்லை, அதிருப்தி வெளிப்படுத்தவும் இல்லை, மாறாக மிகவும் மகிழ்ச்சியுடன் பிறரது பதற்றத்தையும் அகற்றினார்கள்.
அகர் கபி ஐசா மௌகா பேதா ஹோ
ஒருவருக்கு இது போன்ற நிலை ஏற்பட்டால் இதனை கவனத்தில் கொள்ள வேண்டும். நமது தொண்டர்களில் பெரும்பாலார் நல்லொழுக்கம் காட்டுபவர்கள், இதையெல்லாம் பொருட்படுத்தாதவர்களும் ஆவர். ஆனால் சில நேரங்களில் சில இடங்களில் முறையீடு செய்பவர்களும் இருக்கின்றனர். அவர்கள் இதனை கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆனால் ஒவ்வொரு துறையும் அதிகாரிகளும் அவர்களின் பணியாளர்கள் டியூட்டியில் இருந்து வந்ததும் உண்பதற்கு வசதியாக உணவை ஏற்பாடு செய்து வைக்க வேண்டும். இது அவர்களின் வேலையாகும். அல்லது வேறு ஏதாவது ஏற்பாடு செய்ய வேண்டும். ஆக ஒரு அடிப்படை வழிகாட்டலை ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் நம்முன் வைத்துள்ளார்கள். இதனை பொறுப்பாளர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். விருந்தோம்பல் அதற்கான ஏற்பாடுகள் குறித்து கூறப்பட்டது. அது குறித்து ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் கூறுகிறார்கள், எல்லா விருந்தாளிகளுக்கும் எந்த தொந்தரவும் ஏற்படக்கூடாது என்பதே எனது எண்ணமாக இருக்கிறது. அதற்காக எப்போதும் நான் கவனமூட்டிக் கொண்டிருக்கிறேன். எவ்வளவு முடியுமோ விருந்தாளிகளுக்கு சௌகரியங்களை ஏற்படுத்தி தர வேண்டும். விருந்தாளியின் உள்ளம் கண்ணாடியை போன்றது, சிறிது ஏதாவது பட்டாலும் உடைந்து விடுகிறது. இதற்கு முன் நான் விருந்தாளிகளுடன் சேர்ந்து உண்டு வந்தேன். நோய் கூடியதால் பத்திய உணவு உண்பதால் சேர்ந்து உண்ண முடியவில்லை. கூடவே விருந்தாளிகளின் எண்ணிக்கை கூடிவிட்டது, இடமும் போதவில்லை. எனவே நிர்பந்தத்தினால் தனித்துண்ண வேண்டியதாகிவிட்டது. ஒருவர் தனது கஷ்டத்தை கூற நம் தரப்பில் எப்போதும் அனுமதி உண்டு. சிலர் நோயாளிகளாக இருப்பர், அவர்களுக்காக தனி உணவு ஏற்பாடு செய்யலாம். ஆகவே இப்போதும் இதனை கவனத்தில் வைக்க வேண்டும். ஒருபோதும் ஒரு விருந்தாளியின் உணர்வு பாதிக்கப்படக்கூடாது. உயர் நல்லொழுக்கம் காட்ட வேண்டும். இது ஒவ்வொரு தொண்டரின் ஃபர்ழ் ஆகும். எப்போதும் எல்லா இடத்திலும் ஒருவர் தனது கஷ்டத்தை கூறினால் சமாளிக்கிற பதிலை கூறாமல் அவரது கஷ்டத்தை போக்க முயற்சி செய்ய வேண்டும். கடைசியில் நான் கூற விரும்புகிறேன், அல்லாஹ்வின் அருளால் பல்வேறு துறைகளில் தொண்டர்களுக்கு போதிய பயிற்சி ஏற்பட்டுள்ளது. தமது பணிகளை நன்றாக உணர்ந்துள்ளார்கள். அதனை நேர்த்தியாக எவ்வாறு செய்வது என்பதையும் அறிந்துள்ளார்கள். ஆனால் சில வேளை அளவுக்கு அதிகமான நம்பிக்கையால் ஏற்பாட்டில் பலவீனம் உருவாகிவிடுகிறது. நம்பிக்கை வேண்டும்தான், ஆனால் நுட்பமான முறையில் எல்லா பகுதியிலும் கவனம் செலுத்துவதில் சோம்பல் காட்டக்கூடாது. பிறகு இரண்டாவது விஷயம் பாதுகாப்பு துறை. குறிப்பாக இதில் மிகவும் செயல்துரிப்புடன் இருக்க வேண்டும். ஜமாத் உலகில் அறிமுகமாகும் அளவுக்கு முன்னேறும் அளவுக்கு ஒவ்வொரு தவறையும் துணிச்சலாக மறுக்கிறது. இக்கால தீவிரவாதிகள் பல காரியங்களை செய்கிறார்கள், இஸ்லாத்திற்கு அவப்பெயர் ஏற்படுத்த செய்கின்றார்கள். ஜமாத் அதனை மறுக்கிறது. இவ்வாறான பேச்சுகள் நடக்கும் பொழுது பொறாமைக்காரர்களும் எதிரிகளும் ஆகியோர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கிறது. ஜமாத்திற்கு எதிராக திட்டம் போடுவதில் இவர்களின் முயற்சியும் அதிகரிக்கிறது. எனவே இத்துறை மிகவும் செயல்துரிப்புடன் இருக்க வேண்டும். அந்த சமயத்தில் சென்று ஆய்வு செய்யலாம் என்பதல்ல, மாறாக முறைப்படி டியூட்டியை ஆரம்பித்து விடலாம். இன்னொன்றையும் நினைவில் கொள்ளுங்கள், செக்யூரிட்டியின் அனைத்து பிரிவுகளும் ஆழமான பார்வையுடனும் நல்லொழுக்கத்தை வெளிப்படுத்துவதிலும் குறைவு காட்டக்கூடாது. ஒவ்வொரு செக்கிங் பாயிண்ட்களிலும் டியூட்டி தருபவர்கள் நல்லொழுக்கத்தை வெளிப்படுத்துபவர்களாக இருக்க வேண்டும். எல்லா இடத்திலும் சிறுவர்களை நிறுத்திவிடக் கூடாது. எல்லா இடத்திலும் பெரிய விவரமுள்ளவர்கள் இருக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக வேலை செய்யக்கூடியவர்கள் தமது பணியை சிறப்பாக செய்வதற்கு துவா செய்யுங்கள். நமது எல்லா பணிகளும் யாருடைய திறமை அல்லது முயற்சியாலும் நடப்பதல்ல. மாறாக அல்லாஹ் தஆலாவுடைய உதவி மூலம் நடக்கிறது. அல்லாஹ்வுடைய உதவியை பெறுவதற்கு துஆ மிக முக்கியம். இதனை நாம் ஒருபோதும் மறக்க கூடாது. அதுபோன்று தொண்டர்கள் தவிர நாம் ஒவ்வொருவரும் துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ் தஆலா எல்லா மாநாடு ஏற்பாடுகளையும் குறித்த நேரத்தில் முடிவுபடுத்துவானாக.
Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل واللسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وَادْعُوهُ يَسْتَجِبْ لَكُمْ وَلَذِكْرُ اللَّهِ أَكْبَرُ